கருமாத்மே ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவினே நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொள்ளுகின்றேன். எப்ரி ஆக்கியோன் அந்த எப்ரி நிருபத்தை எழுதும் போது முதல் அதிகாரத்தில் ஆண்டவருடைய தெய்வீக தன்மை குறித்து அவர் பேசுகிறார். இந்த நம் வாசிக்க கேட்ட இந்த இரண்டாவது அதிகாரத்தில் அவர் ஆண்டவருடைய மனுஷத்தன்மை குறித்து பேசுகிறார். இந்த கிட் சர்க்கிள் அவங்க சொன்ன சமயத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தது நிறைய பேருக்கு இடரலாக இருக்கிறது. இன்றைக்கு எப்படி ஒரு படைத்தவர் படைப்பாக மாற முடியும்? எனக்கு அதுக்கு பதில் கிடையாது. ஆனா எனக்கு அதுல பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய அன்பை நான் ருசித்ததுனால சொல்றேன், அவர் மட்டும் மனிதனாக வராமல் இருந்திருந்தால் இன்று நான் இந்த இடத்தில் நின்றிருக்க மாட்டேன். இன்று நான் அனுபவிக்கின்ற ஆவிக்குரிய நன்மைகளை நான் அனுபவித்திருக்க மாட்டேன். அது எனக்கு தெரிகிறது. இப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னா ருசித்தவனுக்கு தான் தெரியும். பாத்துக்கங்க, ருசிக்காதவன் அது எப்படி ருசியா இருக்குது, எப்படி ருசியா இருக்குதுன்னு சொன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? நான் அனுபவித்ததை தான் சொல்ல முடியும். எனவே இன்னைக்கு எப்படி ஒரு கடவுள் மனுஷனாகலாம், ஒரு படைத்தவர் படைப்பாகலாம் என்று கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், நானும் ஒரு மூடனாக மாறிவிடுவேன். எதுபடித்தான் இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது விசுவாசத்தோட வாசின்னு ஆண்டவர் சொல்ல, உன்னில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகின்ற வார்த்தைகளுக்கு செவி கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், தந்திரமான கட்டு கதைகளுக்கு விலகியிரு, தேவையில்லாத எந்த விதமான ஒரு வாக்குவாதங்களுக்கும் போகாதே. இந்த எப்ரி ஆக்கியன் அழகாக சொல்லுகின்ற சில காரியங்களை இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், நாம் அனுபவிக்கிறோமா? அனுபவிக்கிறோமா? இதை மட்டும் நம்ம பரிசோதித்து பார்த்து அனுபவிக்கலன்னா, அதை பற்றி எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா, அதுக்காக தேவனிடத்துல ஜெபித்து விட்டு இந்த இடத்த விட்டு கடந்து போக தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்ததுனால நிறைய நன்மைகள் இருக்குது. பாத்தீங்கன்னா எப்படி ஆக்கியனோ நிறைய சொல்றாரு. அதுல நான்கு காரியங்களை நான் உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது என்ன சொல்றன்னா, எப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் 5-9 வரை வாசிக்கும் போது ஒரு முக்கியமான காரியத்தை எப்ரேயர் ஆக்கியன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் மனிதனை உருவாக்கின போது மனிதனுக்கு ஒரு ஆளும் ஒரு சக்தியை கொடுத்தார். நீங்க ஆதியாகமம் 1:26-28 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, அதுல ரெண்டு வார்த்தைகள் அடிக்கடி வரும் பாத்துக்கங்க. ஒன்று என்னன்னு சொன்னா, எல்லா சிருஷ்டியையும் மனுஷனுக்கு கீழே கீழ்ப்படுத்தினேன், எல்லா சிருஷ்டியையும் ஆண்டு கொள்ளும்படி மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தேன். இப்ப எப்படி ஆக்கியம் கேட்கிறான், கேள்வி கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவர் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின் படி அவர் மனுஷனை உண்டாக்கின போது அவன் சமுத்திர மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவன் என்றுதானே ஆண்டவர் அவனை உருவாக்கினார். ஆனா இன்னமும் மனிதன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியவில்லையே, ஏன்? இது ஒரு கருகலான ஒரு கேள்வி. நானும் அதை சிந்தித்தேன். இன்றைக்கு எல்லாவற்றையும் மனிதன் ஆளுவதற்கு முடியவில்லை. அப்பதான் எப்படி ஆக்கம் சொல்றாரு, அத கிறிஸ்து வந்து மனிதனாக வந்து சகலத்தையும் ஆண்டது மட்டுமல்ல, கீழ்படுத்தினது மட்டுமல்ல, அவருக்குள் நான் அதை கீழ்படுத்துவதை அதிகாரத்தையும் கொடுத்தாருங்க. ஏன்னா கஷ்டமா இருந்துச்சு. நம்ம வந்து இயேசு பத்தி நம்ம நினைக்கிறது என்ன சொன்ன, ரத்தத்தால் கழுவப்பட்டேன், இனிமே பிரச்சனை இல்லை, நான் பாவம் செய்தாலும் அவர் கழுவிட்டே இருப்பாரு, இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்ததுனால ஆண்டவர் எனக்கு என்ன தந்தாரா, மனுஷன் ஆதாமின் மூலம் ஆளுகின்ற கீழ்படுத்துகின்ற அந்த அதிகாரத்தை அவன் இழந்து போனதை கிறிஸ்து மனிதனாக வந்து எனக்கு கொடுத்தார். நான் திருப்பி யோசித்தேன், எப்படி இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் கீழ்படுத்தினாங்க, மனுஷனாக வந்து அவர் கீழ்படுத்தினாருன்னு சொல்லியிருக்க, எப்படி கீழ்படுத்தினாரு, அவருக்கு நான் பிள்ளையாக்குறதுனால நான் எப்படி எல்லாவற்றையும் கீழ்படுத்துவேன். இட்ஸ் வெரி சிம்பிள். உலகத்தின் சகல ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஒரு நாள்ல பிசாசு அவரிடத்துல காட்டிக்கொண்டு என்ன கேட்டான்னு சொன்ன, என்ன நீ வணங்கினா நான் இதெல்லாம் உன தந்துருவேன். ஆண்டவர் அழகாக சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஒருவரையே நீ பணிந்து கொள்ளுவாயாக. அப்ப நீ நான் ஆளணும் அப்படின்னு சொன்ன, அவர் ஆண்டு விட்ட, எப்படி ஆண்டு விட்ட, உலகம் அவருக்கு சதமாகவில்லை, உலகம் அவரை அடிமைப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, உலகம் அவரை கவர்ச்சிக்க முடியவில்லை, உலகம் அவருக்கு ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை, அவர் தேவனையே அவர் ஆராதித்தாராம். அப்ப எனக்கு உலகத்தை அடக்குவதற்கான ஒரு வல்லமையை கிறிஸ்து பெற்றுக் கொடுத்தார் என்றால் அதுல ஒரு மிஸ்டரி இருக்குது. என்ன மிஸ்டரின்னா, இப்ப இந்த வாக்குத்தத்தை வச்சுட்டு நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இங்க பாருங்க, நம்ம இவர் பர்க்மான் செய்ய அவர் பாட்டு பாடுவாங்க, அது வந்து பைபிள் உள்ள ஒரு வசனத்தை வச்சு பாடுவாங்க, கால் மதிக்கும் தேசம் எல்லாம் அதை நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இந்த பிரேயர் வாக்கெல்லாம் வந்தது அதனால தான் பாத்துருங்க. அப்படின்னா என்ன, என்ன இல்லைனாயே நான் நடப்பேன், இல்லைனா யாருக்கு சொந்தமாகும், எப்படி சொந்தமாகும், என் மூலமாக உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப எதுவும் கர்த்தருக்கு சொந்தமாகணும்னா யார் மூலமாக தான் சொந்தமாகணும், என் மூலமாக, ஆண்டவர் எனக்கு தந்தா அது யாருக்கு கொடுத்தது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல ரெண்டு விதமான பாவத்தை செய்யணும், ஒண்ணு என்னன்னா சொத்தும் போதே கர்த்தருக்கு சொந்தம்னு சொன்னா, ஐயா அந்த சொத்துன காரியத்தை பத்தி எனக்கு ஒரு இச்சை இருக்காது, ஐயா எதிர்பார்ப்பு இருக்காது, அதன் மொத்தமான ஒரு ஏமாற்றம் இருக்காது, அது கொடுக்கப்பட்டாலும் எடுக்கப்பட்டாலும் அது தேவனுக்கு. ஆனா நான் நீ ஏமாறுறேன், சுத்தி நடந்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு சொல்றேன், 30 தடவை நடந்தேன், ஒரு மாற்றமும் இல்ல. காரணம் என்ன, எனக்கு அது கிடைக்கல. கிறிஸ்து அழகாக சொன்னார், என்ன சொன்னார்னா, இதோப்பா நாம் வந்ததன் நோக்கமே மனுஷன் இழந்து போன அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க வந்தேன். எப்படி பெற்றுக் கொடுக்க வந்தேன், இந்த மகிமெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, இந்த உலகத்து ஐஸ்வர்யம் எனக்கு தேவையில்லைப்பா, என் தேவன் ஒருமுறையே நான் பணிந்து கொள்ளுவேன், உலகம் எனக்கு கீழாக மாறிவிடும். ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா, I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்ததற்கு முந்தியும் துந்தியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். அந்த பாட்டின்படி அந்த பாட்டில் என்ன இருக்கும், The world behind me, the cross before me. உண்மைதான் இல்லையா, கிராஸ்னா நமக்கு தெரியும் இல்லையா என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் இன்னொரு செய்தி கொடுக்க விரும்பல, கவனிச்சிருங்க பாடுவோம். அப்ப ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், இயேசுவின் பின்னே நான் போக துணிவதற்கு முந்து எனக்கு முன்னே இருந்தது என்னது, உலகம், பின்னே இருந்தது என்னது, சிலுவை. இப்படியாச்சு நேரம் மாறிச்சு, நான் இயேசுவை நான் பின்பற்ற வந்த போது உலகம் பின்னணிய, இந்த உலகத்தை பின்பார்த்து பின்னிட்டு பார்த்த லோத்துவின் மனைவி உப்பிட்டு நாளாண்டே, இன்னைக்கு உலகம் இல்லைன்னா கிறிஸ்து இல்லையா, எனக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் எனக்கு கீழ்ப்படுத்துவதற்காக மனுஷனாக மாறின காரணம் என்ன, நீ அந்த அதிகாரத்தை இழந்து விட்டாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஆக்கியம் சொல்றாரு, இயேசு மனுஷனா வந்ததுனால நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஆளும் அதிகாரம் படைத்திருக்கிறோமா? உலகத்தை எனக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இந்த இதுல பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபை எழுதும்போது 6வது அதிகாரத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எனக்கு இருக்கிற போராட்டம் எதோட கிடைக்காது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது. இப்பிரபஞ்சத்து அதிகார பிரபு. காரணம் என்ன? அப்பப்ப கொண்டு வந்து காட்டுறான் ஐயா, அழகான மலைகளை காட்டுறான், அழகான ஆற காட்டுறான், அழகான தோட்டத்தை காட்டுறான், அழகான தோப்பை காட்டுறான், அப்பப்ப கொண்டு வந்து காட்டுறான் ஐயா. காட்டும் போது நான் இதை முன்னால சொல்லியிருக்கிறேன், இவங்க பேட்ரிக் ஜாஷ்வான்னு எஃப்எம்பிபில முன்னால ஜெனரல் செக்ரட்டரி இருந்தவங்க, மனைவி துணி வாங்கணும்னு சொல்லி பல தடவை கேட்டு ஒருத்தர் கூட்டு போறான். கூட்டு போனோடனே நமக்கு தான் தெரியுமா, நம்ம ஊர்ல ஒரு சாரி வாங்குவதற்கு எத்தனை சாரி எடுத்து போடுவோம், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் அந்த கடைக்காரனுக்கு, இப்படி ஒரு 5 போட்டுன்னு சொல்லுவேன், எப்ப நிறுத்து, ஏமா இந்த 5ல ஒன்று பாரு, இது ஒன்று பிடிச்சிருக்கா, இது ஒன்று பிடிச்சிருக்கா, இது பிடிக்கலையா, சரி அடுத்த ஸ்டால் போமா, அப்படி சொல்லு சொல்லி என் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னு துணி இருக்கும்போது நீ வராதுன்ற. அப்போ இப்படி தூய் தூ போட்டோன்னே இந்த அம்மா அவங்க பேட்ரிக் அண்ணன் ஒய்ஃப் அவங்க இறந்து போனாங்க, அவங்க அப்படி பிடிச்சு பார்ப்பாங்களாம். பிடிச்சு பார்க்கும்போது அண்ணன் கேட்பாங்களாம், இது எவ்வளவு விலை அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ அவங்க ஒரு விலை சொன்னோடனே அண்ணன் சொல்லுவாங்களாம், ஏமா இதை நம்ம பிற பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவோம். அவன் காட்டுறதெல்லாம் எனக்கு வேணும்னு விரும்பினேன்னா நான் உலகத்துக்கு அடிமை. இந்த உலகத்தினுடைய மகிமையும் அதிகாரங்களும் இந்த உலகத்தினுடைய எல்லா மாட்சிமைகளும் எனக்கு அடிமைப்பட வேண்டும் என்று கருத்து சொல்லும் போது, இதெல்லாம் இல்லையா, என் தேவன் பூர்ண அழகுள்ளவர், என் தேவன் அவருடைய மகத்துவம், அவருடைய அன்பு, அவருடைய அடையாளங்கள் என்ன அழகாக எப்படி ஆக்கியம் சொல்லுகிறார். இன்னைக்கு வாசிக்க கேட்ட 2வது அதிகாரத்துல பெரிய அற்புதங்கள், பெரிய அடையாளங்கள், இவைகளை எல்லாம் ஆண்டவர் செய்து நடப்பித்து பெற்று தந்த ரட்சிப்பு. இதை பற்றி கவலை இல்லாம இருக்கிறீங்களா ஐயா? அப்ப ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லுவோம், அற்புதங்களை சொல்லுவோம், அவர் நடத்தித்த கிரியைகளை சொல்லுவோம். அப்பப்ப குடும்பத்தில் நாங்க உட்கார்ந்து எங்க ஆரம்ப நிலைகளை யோசித்து பார்ப்போம். எப்ப யோசித்து பார்த்தாலும், எப்படி யோசித்து பார்த்தாலும் இன்றைக்கு நாங்கள் இருப்பது அற்புதம். சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது அல்ல அற்புதம், தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்தது அற்புதம், தாழ்விலிருந்து நினைத்தது அற்புதம், ஆண்டவர் உயர்த்தினது அற்புதம், ஆண்டவர் எங்களை மகிமைப்படுத்தினது அற்புதம். இதை நினைச்சு பார்க்கும்போது முறுமுறுக்க வாய்ப்பே இல்லைங்க. எப்படி ஆக்கியம் சொல்றாரு, ஏன் அவர் மனுஷனா வரணும், எதுக்காக வரணும், ஒரு தேவன் உருவாக்குனவர் ஏன் ஒரு சிருஷ்டியாக வரணும், ஏன்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மனுஷன் இழந்து போனான், அந்த அதிகாரத்தை மறுபடியும் பெற்று தருவதற்காக அவர் வந்தார். எப்படி நீ பெற்றுக் கொள்ளணும் என்பதை கற்றுக் கொடுத்தார். உலகம் நமக்கு சதம் அல்ல. எப்பவுமே கிறிஸ்தவம் பாடுவான், இந்த உலகம் நமக்குரியதில்ல, நமக்கு என்ன இருக்குது, இன்னொரு உலகம் இருக்குது, அதை நம்பிதான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லுவோம். இது எங்க பொருத்தமா இருக்கும் தெரியுமா, ஆக்டா இருக்கும். ஒருத்தன் செத்து போனானா சொல்லுவோம், இவர் இப்ப எங்க இருக்கிறாரு, அந்த உலகத்துல இருக்கிறாருன்னு சொல்லுவோம். காரணம் என்ன, மனசுல இருக்கோம், ஒளிஞ்சு போயிட்டான். ஆனா எங்க இருக்காரு, இப்ப பரலோகத்தில் இருக்கிறார்னு சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுமா, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லையா, இந்த உலகம் அதை பத்தி அக்கறை உண்டுன்னா இதை நான் வெறுத்து விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய காரியங்கள் ஒன்னு என்னன்னா, நிறைய நேரங்கள் இந்த கூட்டம் கூடும் பாருங்க ஆண்டவருக்கு, புரியுதா நான் சொல்றது, கூட்டம் கூடும், 5 அப்பத்தை 2 மீன ஆண்டவர் 5000 பேரை போஷித்தார், நிறைய கூட்டம் வந்தாங்க. அவங்களை அப்படி திரும்பி பார்த்து என்ன சொன்னா தெரியுமா, எல்லாரும் வாங்க சோமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா, அதுதானே சாப்பாடு போட்டாரு. கேட்டாரு அவரு என்ன சொன்னா தெரியுமா, உன் வயிறு நிறைஞ்சதுனால என்ன நீ பின்பற்றி வர, இதுக்காக நான் வரலன்னு. உன் வயிறு நிரம்பினதுனால எப்படி ராஜா வாக்கணும் விரும்பினாங்களோ அவர்கள் கர்த்த சத்தியத்தை சொன்ன உடனே கல்ல தூக்கினாங்களே. ஐயா நான் என் 12 சீசன்ல விட்டு என்னையான் பஞ்சு உட்காரும் போதே எண்ணிடுவேனே, எண்ணி அந்த எண்ணிக்கையை உங்களுக்கு சொல்லிவிடுவேனே. இத்தனை 1000 பேர் இருந்தாங்க. வசனம் அழகா சொல்லுது, 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க. எத்தனை ஸ்திரீகள் தெரியாது, பிள்ளைகள் எத்தனை தெரியாது. ஆண்டவர் நின்று ஜனங்களை பார்த்து சொன்னது, ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் அவன் வெறுத்து. எப்படி ஆக்கன் சொல்றாரு, அவர் உலகத்துல ஒரு மனுஷனா வந்ததுனால இழந்து போன அந்த சுதந்திரம் இருக்குது. நீ உலகத்துக்கு கீழ்பட்டவன் அல்ல, உலகம் உனக்கு கீழ்பட்டது. உலகத்தின் மகிமைக்கு நீ கீழ்பட்டவன் அல்ல, உலகத்தின் மகிமை உனக்கு கீழ்பட்டது. அப்படித்தான் ஆண்டவர் அதை உருவாக்கினார், அதை ஒரு மனுஷனாக வந்து நிரூபித்தார். ரெண்டாவது சொல்வாரு, எப்படி 2:10-13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதுல சொல்லியிருப்பார். எப்படியாக்க என்னன்னு சொன்னா, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திட்டு, நல்லா கவனிச்சிருங்க, அப்பா எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திட்டு நம்ம வந்து பிள்ளைகளாக மாற்றினாராம். எதற்காகன்னா உலகத்தை ஆண்டு கொள்ள. புரியுதான் சொல்றது, அவர் என்ன செய்திருக்கார், உலகத்தை தனக்கு கீழ்படுத்தி விட்டு அநேகரை தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்றினாராம். அதுல மூத்த சகோதரன் யாரு, இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தை கீழ்படுத்தி விட்டார், அநேகரை தனக்கு பிள்ளைகளாக தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்றினார். எதற்காக வந்தால் அவர்களும் உலகத்தை கீழ்படுத்த. இன்னைக்கு நான் ஆண்டோட்ட கேட்கிறேன்னு சொல்லுங்களா, பேசுங்க, தயவு செய்து பேசுங்க. ஆண்டோடத்துல என்ன கேட்கணும்னு, ஆண்டவரே நீங்க சொல்லிருக்கீங்க ஒண்ணும் கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா பக்கத்து வீட்டையெல்லாம் பார்க்கும்போது கவலைப்படத்தானே முடியுது. என் தம்பி அண்ணன் இவங்களெல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே நான் ஒண்ணுமே கிடையாது, கவலை தானே பட வேண்டியது இருக்குது. நீங்க எல்லாம் உடுத்துவேன்னு சொல்றீங்க, எங்க உடுத்துறீங்க கேளுங்க சும்மா. ஆண்டவர்கிட்ட அப்பா அவர் கேட்பாரு, என்ன கேட்பாருன்னா, நான் கேட்டிருக்கேங்க நிறைய தடவை பிள்ளை மாதிரி கேட்டிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பாருன்னா, எப்பா உன் உடைய அவனுக்கு முக்கியம், ஒருவேளை ஆகாரம் தானே உனக்கு முக்கியம், உன்னை சூழ்ந்து எதிரிகள் சூழ்ச்சி செய்து எரிச்சலின் ஆவியோடு பொறாமையின் ஆவியோடு உன்னை வீழ்த்துவதற்கு முற்பட்ட போதெல்லாம், பிசாசானவன் மறைவாய் குழிகள் வைத்த போதெல்லாம் உன்னை சுமந்து கொண்டு சென்றவன் நான் அல்லவா, உன் ஜீவன் இவைகளை எல்லாம் விடவும் முக்கியம் இல்லையா. இப்ப ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துல மனுஷனா வந்தாராம், என்ன உங்களை அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு வந்தாராம். அவர் என்னுடைய மூத்த சகோதரனாக காணப்பட்டாராம், உலகத்தை அடிமைப்படுத்தினாராம். இப்போது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாராம். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிப்பதற்கு அவர் நிரூபித்து விட்டு சென்றார். இன்றைக்கு நான் நிரூபிக்கணும், நிரூபிச்சேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிரூபிக்காவிட்டால் தேவனை நான் இழிவுபடுத்துகின்றேன். இவர் 2:12-13 சொல்லும் போது எப்படி ஆக்கின்னு சொல்லுவார், என்ன சொல்லுவார் சொன்னா, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. நான் சொல்றது நம்ம புரியுறதுக்காக தான் சொன்னேன், தவற எடுக்கிட்டது. நீர் என்னை காண்கிற தேவன் சொன்னது யாரு, யான் சொன்னாங்க, ஆபிரகாம் துரத்து விட்டாச்சு, கொண்டு வந்த தண்ணி தீர்ந்து போயிடுச்சு, ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க, பிள்ளை சாகுறான், அவனை தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு அம்பையும் தூரத்தில் போய் உட்கார்ந்துட்டு இந்த அம்மா அந்த பிள்ளை சாகுறத பார்க்க முடியாம, அறியாத ஒரு தேவன் முறையிட்டாங்க அழுதாங்க. அப்பொழுது தேவன் ஆகாரத்தில் வந்து சொல்றாங்க, அழகா அந்த வேத வசனத்தை வாசிங்கன்னா இருக்கும், அவள் கண்கள் திறக்கப்பட்டது ஒரு துறவை கண்டாள்னு இருக்கும். ஏம்மா நான் உங்ககிட்ட ஓப்பனை கேட்குறேன், ஒரு பிள்ளை சாகும் தருவாயில் உங்க கண் தெரியுமா தெரியாதா? உங்க பிள்ளை தண்ணிக்காக கெஞ்சி தண்ணி இல்லாம சாக போகிறான். அம்மா கண் பார்வையுள்ளவங்களா இருக்கிறாங்க, சுற்றி பார்த்தா துறவு தெரியுமா தெரியாதா? எங்க அதுக்கு முந்தி தெரியாவிட்டாலும் பிள்ளை சாகும் போது தெரிஞ்சிருக்குமே. இது தானே ஒரு தாயினுடைய அன்பு. ஆனால் இந்த தாய் கூட காணாத ஒரு துறவு இருந்தது. கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்து கொண்டார். அப்பதான் அந்த அம்மா அந்த துறவை கண்டாங்க, ஓடிப்ப தண்ணி அள்ளினாங்க, பிள்ளைக்கு கொடுத்தாங்க, பிள்ளை பாதுகாக்கப்பட்டான். அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, நீரனை காண்கிறது ஐயா, இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கா ஐயா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? ஆனா இதை காட்டிலும் அதிகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாமே, இதை காட்டிலும் வித்தியாசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாமே. இன்றும் நான் அதைத்தானே சொல்றேன். எப்படி ஆக்கியதுன்னு அழகா சொல்றது. என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை, இப்ப தாவீது நிறைய நாமத்தை சொன்னார் பாருங்க. நம்ம எல்லாரும் தாவீதுடைய பின் சந்ததினு சொல்லுவோம். ஆபிரகாம் நிறைய நாமத்தை சொல்லுவார், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவோம். அனுபவித்து அவருக்கு நாமம் கொடுத்தார்கள். இன்னைக்கு நான் அந்த நாமத்தை மட்டும் வச்சு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டுமையானால் அவர்கள் கடந்த சிவந்த சமுத்திரத்தை விடவும் அதிகமான சிவந்த சமுத்திரங்களை கடக்க பண்ண என் தேவனை நான் நினைவு கூற வேண்டும். அவர் தகப்பனானா இஸ்ரவேலர் மட்டும் அல்ல, அவர் தகப்பன் எனக்கும் அவர் தகப்பன். இஸ்ரவேலரை நடத்தினவர் என்னையும் நடத்துகிறார். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவங்க அதை சொன்னாங்க, அன்னாள் ரொம்ப நாள் பிள்ளைலாம் இருந்தாங்க, சீலோ ஆலயத்தில் வந்து ஜோம் பண்ணாங்க, ஜோம் பண்ணி ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். நல்ல கவனிங்க, பிள்ளையை கொடுத்தார். இந்த பிள்ளையை பால் மறக்க பண்ணி இதுதானே பொறுத்தன கொண்டு ஆலயத்தில் விட்டுச்சு. இந்த அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? பலவான்களின் அம்பு முறிந்தது. ஏங்க அவர் மோசையை பாட்டு பாடியிருக்கலாமே? நீங்க நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வழங்கல புரியுதா சொல்றது? அண்ணா மோசையோட பாட்டை பாடியிருக்கலாமே ஐயா, மரியம் பாடின பாட்டு பாடியிருக்கலாமே. ஏன் தனக்கென்று ஒரு பாடல் அவள் பாட வேண்டும்? காரணம் என்ன? தன்னை உருவாக்கின தேவன் தனக்கு செய்த நன்மைகளை எண்ணி பாடினாள். அது அவளுக்கு அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடலாக இருந்தது. இன்னைக்கு நம்ம எந்த பாட்டை பாடுறோம்? அப்ப நீங்க புரியல. நம்ம இப்ப பாடுற பாட்டு யாருடையது? அன்னாளுடைய பாட்டை பாடுறோம். புரியுதுல உங்களுக்கு? இங்க ஆபிரகாம் சொல்லுவாரு, யெகோவா இரு. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஐயா உங்களுக்கு நாமம் தந்திருக்கிறார் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தரை துதித்து பாடும் நாவில ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் சொல்லுகிறேனா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கவனிச்சுங்க, ஒருபோதும் என் தேவன் விற்கப்படவில்லை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவர் ஏன் மனுஷன் வந்தாருன்னா, பட்சிக்கிற சிங்கங்களை போல கூடி இருந்த இடத்துல 12 வயசு ஒரு பையனாக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்த போது அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்ன செய்தார்? பதில் சொன்னார். முகதாட்சணியம் இல்லாதவராக பதில் சொன்னார். அவங்களே வந்து கேட்டாங்க, பிறகு சிலுவையில் அறிகிறதுக்கு முன்னால என்ன கேட்டாங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கிடையாது? முகதாட்சணியம் கிடையாது. நீங்க உள்ளதென்ன செய்வீங்க? உள்ளதுன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது, உங்களுக்கு ஒரு முகதாட்சணியம் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கேட்பாங்க. அதனால ஆண்டவர் மாற்றினார சத்தியத்தை கிடையாது. அவருடைய நாமத்தை திருச்சபையின் நடுவிலே அவர் ஜனங்களுக்கு முன்பதாக அவர் சொன்னார். நடைபெற்றது என்ன? நாசரேத்தூர்ல அவர் செய்தி சொன்ன பிறகு அவரை கல்லறிந்து கொள்வதற்காக எங்க கொண்டு போனாங்க? மலையின் உச்சிக்கு கொண்டு போனார்கள். அவர் வாக்கு மாறல, அவர் செய்தியை மாத்தல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, எப்பா நான் மூத்த சகோதரன், நான் கடந்து போன பாதையில தான் உன்னை நான் கொண்டு போறேன். பிதா உன்னை எதுக்காக அனுப்பினாரோ அதைத்தான் நீ செய்வதற்காக தேவன் விரும்புகின்றார். ஐயா, ஒரு எழுச்சி கிறிஸ்தவத்துல தனிப்பட்ட முறையில வேணுங்கய்யா, வேணுமய்யா. இது யாரோ வந்து நம்ம பம்பு பண்ணி அடிக்கிறது மாதிரி இருக்கக்கூடாதுய்யா. கிறிஸ்து இந்த உலகத்துல என்ன போல வந்தாங்க, அவர் சபையின் நடுவில் சொன்னது உண்மை சத்தியம், ஜனங்களுக்கு பிடிக்கல. இப்ப எப்படி ஆக்கம் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா கவனிச்சுடுங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவிப்பேன், சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன், நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன். இதோ நானும் கவனிச்சுடுங்க, நானும் என்ன, இயேசு தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஐயா, ஆண்டவர் போன பாதையில நான் போகணுங்க, அதனாலதான் அவர் மனுஷனா வந்தார். இனிமே ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஆபேலை போன்று நீதிமான்களை அனுப்பினார், மனுஷன் திருந்தல்ல, மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. உலகத்தை ஆளும் சொன்னோன்னா அவன் என்ன செய்தான், ஜனங்களை கொண்டு தேசத்தை பிடிக்க ஆரம்பிச்சான். நியாயாதிபதிகளை வச்சாங்க, தவறா நியாயம் தீர்த்தாங்க, ராஜாக்களை கொடுத்தாங்க, ராஜாக்கள் வந்து ஜனங்களை கொடூரமா நடத்தினாங்க, தீர்க்க தரிசிகளை கொடுத்தாங்க, கள்ள தீர்க்க தரிசிகளாக மாறினார்கள். மௌனமாக இருந்தாங்க கொஞ்ச நாள், அப்பவும் திரும்பல. அதனால தன் ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் இந்த உலகத்துல வந்து உலகத்தை கீழ்படுத்தி இழந்து போன அந்த பெருமையை அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்து, சபையின் நடுவில் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதை சொல்லியிருக்கிறார். ஐயா, இன்னைக்கு ஒரே பிள்ளை எல்லாருக்கும் கிடையாது, எனக்கு இருக்குது இல்லையா, ஒரே ஒரு பிள்ளை. ஆபிரகாமுக்கு அன்னைக்கு ஈசாக்கு தான் இருந்தோம், பலி செலுத்தினாரு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எல்லாம் நான் இன்னைக்கு பேச விரும்பலையா. ஆனா பலி செலுத்த போன போது கவனிங்க, பலி செலுத்த போனா யார பலி செலுத்த போனா, தன்னுடைய ஒரே பேரான குமார், அதான் வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம் கொல்ல போறாயா. கத்திய வாங்கின ஆண்டவர் சொன்னாரு, என்ன செய்ய, அதை பிள்ளையாண்ட மேல கையப்பட. அப்பதான் அவன் கண்ணை திறந்து அவன் என்ன பார்த்தான், ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தான், அதை குடிச்சு என்ன செய்தான், பலியிட்டான். அவன் அதுக்கு என்ன பேர் போட்டான், யெகோவா. ஐயா, இந்த மேன்மையானத அரிசி காணல, அரிசியை தேடும் போது அரிசி கிடைச்சோன்னு யெகோவாயிரன் சொல்றதுக்கு தந்தார். ஐயா, உலகத்தோட ஒப்பிட வாயை தந்தாரு. ஐயா, என்ன யெகோவாயிரேன்னு நீங்களும் நானும் இன்னைக்கு சொல்லும் போது எதுக்காக ஐயா சொல்றோம், ஆபிரகாமன் ரிப்பீட் பண்றோமா, இல்லை கர்த்தர் என்னையும் நடத்தினார். எப்படி நடத்தினார், எனக்கு தந்தது அவர் பறித்துக் கொள்வதற்கு சொன்ன போது சந்தோஷமாக போனேன், அதை கொடுப்பதற்காக போனேன். அப்போது ஆண்டவர் என் தெய்வ பயத்தை பார்த்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார், எனக்கும் அவர் யெகோவாயிரேன் இல்லையா. ஹேண்ட்ரிப்பு கீழே விழுந்தது, அங்கங்க தேடுறேன், பிறகு இங்க விழுந்ததை கண்டோன்னு யெகோவாயிரு. ஐயா, தூஷிக்கணும் இல்ல, இது தூஷிக்கிறது இல்லையா, கலந்து போன கீ கிடைச்சோன்னா யெகோவாயிரு. நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும், ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் தேவனுடைய சபையில என்னை குறித்து பாடுவார்கள். காரணம் என்ன, நான் அதை நிரூபித்து விட்டேன். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்றாரு, இந்த எபிரேயர்கள் நிறைய ஆண்டவர் மனுஷனா வந்ததுனால நம்ம பெற்றிருக்கிறோம். அதுல மூணாவது ஒண்ணு எபிரேயர்கள் சொல்ற 2:14-16 வரைக்கும் சொல்லும் போது சொல்லுகிறார், சாத்தான மேற்கொண்ட மரண பயத்தை நீக்கினேன்றார். சாத்தானை மேற்கொண்டேன். பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவரோட 3 வருஷம் ஆண்டு விட்டு திரும்ப திருச்சபையின் ஒரு கல்லாக மாறினவன் பேதுரு. முதல் பிரசங்கத்துல 3000 பேர், 2வது பிரசங்கத்துல 5000 பேர். சிறைச்சாலையில போடப்பட்டபோது பேதுரு கேட்பாரு, மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுவது அதிகமான காரியம் சொல்லுவார். தேவனுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் உங்களுக்கு கீழ்ப்படுவது தவறுன்னு சொல்லுவார். அந்த பேதுரு அப்போஸ்தலன் அந்த அவர் நிருபத்துல 1 பேதுரு 5 சொல்லுவார், 8:9 சொல்லுவார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக்க, நல்ல கவனிங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக்குறங்க, விழித்து இருங்க, என்னன்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானும் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விடுங்கலாமோ என்று என்ன செய்யறான், வகை தேடி சுற்றி தெரிகிறான். அன்னைக்குதான் பாத்துடுங்க, பிசாசு யோபுவின் காலத்துல நீதிமான் இங்க இருக்கிறான் பார்த்தான். இப்ப அவன் பார்க்கறது நீதிமான கிடையாது, விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களை பார்க்கிறான். அவங்களை தட்டி விட்டான்னா அப்படியே விழுந்துறாங்க. குண்டக மண்டக்க ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு முறை நாம் சிலுவைக்கு போக வேண்டும் என்று சொன்னார், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். பிலிப்பி சிசரிய பட்டணத்தின் வழியில வந்த சமயத்துல சீசர்ல பார்த்து சொன்னாரு, ஜனங்கள் என்ன யாருன்னா சொல்றாங்க. கடைசியில பேதுரு சொல்ல, நீ ஜீவனோட தேவனுடைய குமாரன் என்று சொன்ன உடனே, குமாரன் கிறிஸ்துன்னு சொன்ன உடனே, பேதுரு இதை உனக்கு வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டார், நீ கட்டுகிறது எதுவோ அது என்ன செய்யும், கட்டப்படும். நீ பூமியில கட்டுவது பரலோகத்தின் பூலோக பரலோகத்தினுடைய திறப்பு போல நான் நினைச்சேன், உனக்கு தரன்டர் பியூட்டிஃபுல் அழக சொன்னார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டேன்ப்பா, இனிமே என்ன சிலுவையில் அறைய போறாங்கன்னு சொன்னா பேதுரு என்ன சொல்லுவார் பாருங்க. ஐயா நம்ம அந்த இடத்துல வச்சு பாருங்களேன், போன வார்த்தை அவன் சொன்னது ஆவியினால சொன்னான், இந்த வார்த்தை அவன் சொல்லுவது பிசாசினால சொல்லுகிறான். தெளிந்த புத்தி இல்லாமல் இருந்தால் குண்டக மண்டகன் விழுந்துட மாட்டான். ஐயா அதையும் ஆவியானவர் தானே சொன்னார்னு இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்ம. இதனால தான் இன்னைக்கு கள்ள தீர்க்க தரிசிகள் உங்களை என்னை ஏமாத்திக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன, அவர்களுக்கு தெரியும் ஆவியானவருடைய செயல்பாட்டை சொல்லி மனுஷ வழிபாடுகளுக்கு நேராக நடத்திடுறாங்க. இது ஆண்டவர்கள் நடந்துச்சு. பேதுரு சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே கிறிஸ்து வண்டபோ. இதப்போ மாம்சம் வெளிப்படுத்தல, ரத்தம் வெளிப்படுத்தல, ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு அதே பேதுரு சொல்லுகிறார், நீ சிலுவைக்கு போக கூடாது. இயேசு பேதுரு போய் ஜோமணிடுவாடான்னு சொன்னாரா, என்னது எனக்கு பின்னாக போ சாத்தானே. காரணம் என்ன, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம், அவன் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீஷரை வீழ்த்துவதற்காக எவ்வளவு கர்ச்சிக்கிற சிங்கமாக இருந்தானோ அதே மாதிரி என்னையும் சேர்த்துக்கான், உங்களையும் சேர்த்துக்கான். ஒரு வரி ஆவியானவரிடத்துல இருந்து கொடுத்த உடனே இரண்டாவது வரியும் யாரிடத்துல இருந்தா வரும்னு நினைக்கிறோம் நம்ம. ஹலோ யாருன்னு சொல்லுவா, ஆவியானவர் சொல்ற மையா. இரண்டாவது யார் இடத்துல வரும், பிசாசு இடத்துல வரும், விழித்திரு. ஆண்டவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, அவர் ஒருபோதும் தான் சொன்ன சத்தியத்தை விட்டு வழி விலக மாட்டார். அவர் அன்று சரி என்று சொன்னது இன்றும் சரி. அதனால எனக்கு பாட்டுல முதல் வரி ஆவியானவர் தந்தார், அதனால இரண்டாவதையும் யார்தான் இருக்கும், ஆவியானவராக தான் இருக்கும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா விழுந்து விட்டீங்க. அதனால தான் பேதுரு சொல்றாரு, விழித்து இருங்கள். எப்ப அவன் உங்களை விழுங்குவான்னு தெரியாதான, ஜீசஸ் அவனை தோற்கடித்து விட்டார். அவர் உங்க சகோதரன், அவருடைய பிதாவுக்கு நீங்களும் பிள்ளைகள். அதனால்தான் அவர் மனுஷன் ஆந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த இதுல உங்களுக்கு தெரியும், மத்திய நாலாம் அதிகாரத்துல இந்த பிசாஸ் அவரை உயர்ந்த மலைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவர் சோதிப்பான். தெரியல, 40 நாள் உபவாசம் இருந்துவிட்டு தேவ தூதர்கள் ஆண்டவரோட காணப்பட்ட அந்த நாட்களில் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் கிறிஸ்து. நீங்கள நான் எம்மாத்திரம் யோசித்துக் கொள்ளுங்க. அந்த சோதனை முடிஞ்ச ஒரு வசனம் இருக்கு, ஜாமத்தில் வச்சிருக்கீங்களா, அவன் எவ்வளவு நாளும் எவரை விட்டு போனான், சில Within days, again he came. நீங்கள நானும் ஒரு தடவை அவன் தோக்கடிச்ச பிறகு அதை வச்சுதானே ஏன் மெடிடேஷன் பண்றோம், அதை வச்சுதானே பாட்டு எழுதுறோம், அதை வச்சுதானே துண்டு பிரசித்தி அடிக்கிறோம், அதை வச்சுதானே புக் எழுதுறோம், அதை வச்சுதானே சாட்சி எழுதுறோம். சில நாட்கள் ஆண்டவர் தலையை நசுக்க அனுப்பிட்டார். கொஞ்ச நாள் தான் திரும்பி வந்தான், கொஞ்ச நாள் தான் திருப்பி வந்தான். இயேசுவையே இப்படி புரட்டி புரட்டி எடுப்பதற்காக அவன் மறுபடியும் மறுபடியும் வந்தான் என்றால் நீங்களும் நான் ஏமாத்துறேன். ஐயா ஜீசஸ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் மனுஷனா வந்து எதுக்குன்னா இவனை நான் மேற்கொண்டது போல நீங்களும் மேற்கொள்ள வேண்டும். மரண பயத்துல இருந்து நீங்க நீங்கணும். அதான் பேதுரு சொல்றாரு, என்னன்னா எப்பா விழித்திருங்கப்பா, ஏன்னா அவன் கச்சி கிரச்சிங்கும் யாரு விழுங்கலான்னு வகை தேடுறான் பாத்துக்கோ. இன்னைக்கு அவனுக்கு ஈஸிங்க, என்ன அவன் பார்த்து நான் நீதிமானாக இருப்பதுனால் அவன் என்ன சோதிக்க வரமாட்டான். காரணம் என்னன்னு சொன்னா, உலகத்தை பார்த்து ஒரு நாள் நினைச்சுக்கிறேன் நான் விழுந்துடுறேன், பெருமைக்கு அடிபட்டு போயிடுறேன், இதெல்லாம் ஈஸிங்க. ஆனா என் விசுவாசம் கொஞ்சம் தடுமாறுனா ஓடி வரானே, வந்து கட்டுக் கொடுக்கிறானே. நீ நம்முடைய இயேசு விடுவித்தாரா? நீ நம்பின இயேசு உனக்கு சுகம் தந்தாரா? நீ நம்பின இயேசு உன்னை போஷித்தாரா? நீ நம்பின இயேசு உனக்கு துணி தந்தாரா? உனக்கு நம்பின இயேசு உன்னை வழி நடத்தினாரா? இதானே கேட்கிறான். இம்மிடியட்டா நீங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ மரணம் விட்டு போங்க ஊர்ல. கிறிஸ்தவ மரணம் விட்டு போங்க. எல்லா வீடும் நான் சொல்ல மாட்டேன், எல்லா வீடும் சொல்ல மாட்டேன். ஒரு சில இழப்புகள் உள்ள ஒரு குடும்பத்துக்கு போனீங்கன்னா தெரியும் அவங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க. என்ன கேட்பாங்க ஆண்டுகிட்ட, உங்களுக்கு கண் இல்லையா? என் புருஷனை எடுத்துட்டியே, என் பிள்ளையை எடுத்துட்டியே. ஆனா நம்ம எல்லாரும் தான் இந்த உலகம் கணக்கிட்டுக் கொள்ளுகிற 2 பில்லியன் கிறிஸ்டியன்ஸ்ல இவங்க எல்லாம் உண்டுங்க. விசுவாசம் ஒன்று கர்ச்சிக்கிறான். ஒரு தோல்வி வரும்போது அவன் வந்து கேட்கிறான், இயேசு மறுதளிச்சிருப்பா, ஜீவன் விடுப்பா, யோகுண்டத்துல அவனால பலிக்கல. யோகன் மனைவியை கூப்பிட்டு என்ன சொல்லி அனுப்பினான்னா, நீ போய் சொல்லு, எப்பா தேவனை துஷித்து ஜீவனை விட்டுருன்னு சொல்லு. அப்ப சொன்னாலே இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஏவுதலுக்கெல்லாம் மேல் நிற்பதற்காக ஜீசஸ் இயேசு கிறிஸ்து வந்தார். தன் சொந்த சசீஷன் சொன்ன பட்சமன் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அவனே பார்த்து சொன்னாரேப்பா, சாத்தான் உன்னை புடமிடுறதுக்கு நான் உத்தரவு கேட்கிறான்ப்பா, நான் உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாதுன்னு ஜோம் நண்டா. விழித்திருந்து ஜபி, விழித்திருந்து ஜபி. நான் இதுல ஒரு பெரிய டாபிக்கா சொல்ல விரும்பல. 12 சீஷர்ல ஒருத்தன் காட்டி கொடுக்க போயிட்டான். அப்புறம் 11 பேர் இருந்தாங்க. அந்த 11 பேர்ல 8 பேரும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு என்ன சொன்னாரு, தூங்குங்கன்னு சொன்னாரு. தூங்குவீங்க சொல்றது புரியுதான்னு சொல்றது. ஆனா ஏசு சுவாமி ஜபியங்கடான்னு சொல்லிட்டு போனா 8 பேர் நினைச்சான் குறட்ட விடுறாங்க, இத்தனை மயக்கம்னு சொல்லியிருக்கு. சரி, அப்புறம் இவர் 3 பேரை ஸ்பெஷலா எடுத்தார். அந்த 3 பேரையும் கொண்டு இன்னொரு இடத்துல உண்டாக்கிட்டாரு. வச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்றாரு, எப்பா சோதனைக்கு உட்படாதபடி என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜபியுங்கன்னார். இவங்க 3 பேரும் கூட இன்னைக்கு நான் ஓபனா சொல்றேன், தவறா நினைக்காதுங்க. நான் ஒருவேளை நித்திர மயக்கம் உள்ள 3 பேரை கூப்பிட்டு நான் பிரேயர் மீட்டிங் நடத்தினாலும் 3 பேரும் என்ன செய்ய மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. ஒருவேளை ஒரு ஆள் என்ன தூங்கினாலும் தூங்குவீங்களா இருக்கு தெரியல. ஆனா அந்த 3 பேரும் தூங்குறாங்க. அப்புறம் ஜீசஸ் தனியா போறாரு, அவர் மட்டும் தனியா போறாரு. போய் உட்கார்ந்து தம்பிய ரத்தத்தின் தம்பி வேதெல்லாம் ரத்தமா பாயும்படி முகம் குப்புற விழுந்து தன்னை விடுவிக்க வல்லவரை நோக்கி பாரத்தோட ஜபித்தாருங்க. பாரத்தோட ஜபித்தார். இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லுங்க. சரியா பதில் சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கேன். அதுக்காக சொன்னேன், இந்த 8 பேர் இங்க இருந்தாங்கல்ல, சரியா 8 பேரும் தூங்கினாங்க. இவங்க தூங்காம ஒரு வேளை ஜபித்திருந்தா என்ன நடந்திருக்கும்? எப்படிமா ஆண்டவர் ஆறுதல் அடைந்திருப்பார். துண்டை காணும் துணியை காணும் என்று இவர்கள் 8 பேரும் ஓடி இருக்க மாட்டார்கள். என்னுடைய அசம்ஷன்ல சொல்றேன், ஒருவேளை இந்த 8 பேரும் கூட சிலுவையில் நினைச்சிருப்பாங்க, தொங்கியிருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களையும் மன்னையும் அதே நிலைமையில் வைத்து விழித்தது என்று சொல்லும் போது, நான் விழித்திராததுனால் தான் ஆண்டவரோடு பாடுகள் அனுபவிக்க எனக்கு மனமில்லை. ஆண்டவரோடு பாடுகளை அனுபவிக்காவிட்டால் பிசாசானவனை ஜெயிக்க முடியவே முடியாது. வாடை அனுபவிச்சாதான் ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அதான் ஜீசு செய்தார். செய்த பிறகும் பாருங்களேன், உங்களுக்கு எனக்கு ஒரு பாடம், அவர் தனியா ஜெபம் பண்ணாரு, ஜெபித்து விட்டு வந்து என்ன சொன்னாரு, இனி நினைச்சீங்க இழைப்பாருங்க, சத்ரு வந்துட்டான்னு சொல்லிட்டு சொன்னாரு. பத்து நூறு பேரையும் பின்னால போனார் பாருங்க. அங்கதான் இயேசு ஒரு மனிதனாக வந்து பிசாசை மேற்கொண்டார் என்பதற்குரிய ஒரு உயர்ந்த ஒரு உதாரணம். தன்னை மறுதளித்தவனை, துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடினவனை, ஜபிக்க சொன்ன போது ஜபியாதவனை மறுபடியும் அவனுக்கு பின்னாக சென்று அவனிடத்தில் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறியா? இப்ப இயேசு சொல்றாரு, எப்பா யாரு ஜெயித்தாலும் பரவாயில்ல, யாரு ஜெயிக்க விடாது, சாத்தான் ஜெயிக்க விடாது, அவனை நீ மேற்கொள்ளணும். அவனை நீ மேற்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கலிலேயா கடற்கரையில் மறுபடியும் நடக்க வேண்டும். உன்னை மறுதளித்தவனை நீ சந்திக்க வேண்டும். உன்னை விட்டு தூரம் போனவனுக்காக நீ பரிந்து பேச வேண்டும். இது அவர் பிள்ளையா நான் செய்யலன்னா, இயேசு இந்த உலகத்துல மனுஷனா வந்ததுனாலையும் பிரயோஜனம் இல்லைங்க. இனிமேல் ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஒரு நாளில் இருந்துச்சு ஆபேல் இல்லைன்னா, ஒரு நோவா, நோவா இல்லைன்னா, ஒரு ஆபிரகாம், ஆபிரகாம் இல்லைன்னா, நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் நிறைய இருந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் அவர் முடிச்சுதான் இருந்தேன். இப்ப உங்கள்கிட்ட என்கிட்ட கேட்கிறார், மகனே எனக்காக நீ நிக்கிறன்னா பிசாசு தோற்கடிக்கிறியா? பிசாசு தோற்கடிக்கிறியா? பவுல பூசலன் சொல்லுவாருங்க, இயேசுவை பிடிப்பதற்காக வந்தபோது வேலைக்காரனுடைய வலது காதுர வெட்டின பேதுரு அப்போஸ்தலன், அவரை பற்றி பேசுறது எனக்கு கதையே கிடையாது. வேலைக்காரி வந்து கேட்ட சமயத்தில் அந்த மனுஷன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணினார், சபித்தார். இவ்வளவு நடந்த பின்பு இந்த பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? அவருடைய மகிமைக்கு பங்காளியாக மாறுவதற்கு, அவரோட கூட பாடுபடுவதற்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நன்றினார். ஐயா என்னை கிறிஸ்தவங்களுக்கு பாடுவந்த என்னையா செய்வோம், பிளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன், பிராக்டிக்கலா பேசுங்களேன். வேற என்ன சொல்லுவோம் ஐயா? ஐயா பிரச்சனை வந்தாதான ஐயா ஜபம் பெருகுது, அப்படித்தானே? வல்லமையான ஜபம் எப்பயா வருது சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது எதுக்காக ஜபிக்கிறோம்? பிரச்சனை வரக்கூடாதுன்னு கேட்கிறோம். அதுல ஜெயம் பெறுவதற்கு கேட்கலாம் நம்ம. அப்படி உங்க வீட்டில் வந்து நான் ஜெபம் பண்ணேன்னா, இந்த பாஸ்டர் போதும்னு சொல்றீங்க. நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கணும்னா, அனுமதித்தது தேவன். ஏன்னா அவரை அறியாம என் தலையிலிருந்து முடி கூட என்ன செய்யாது, கீழே விழாது. அனுமதித்தது தேவன், அனுமதித்த தேவன் எனக்கு பலனையும் தருவார், என்னை பலப்படுத்தவும் செய்வார். அந்த பலனுக்காக கேட்கணும். பிரச்சனை மாறி போகிறதுக்காக கேட்கக்கூடாது. இது கிறிஸ்தவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளல. ஒரு முறை ஆண்டவர் என் கண்களை திறந்தது, ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டதுனாலதான் திறந்தாங்க. என்ன கேட்டாங்கன்னா, பாஸ்டர் சோதனையை ஜெயிக்கிற மனுஷனா சகிக்கிற மனுஷனா பாக்கியவான்னு கேட்டார். யாரையா பாக்கியவான்? நம்ம எதுக்காக ஜெபமனோ புரியுதா? நம்முடைய ஜெபங்கள் வேதத்தோட ஒப்பிட்டு படுவதில்லை, மனுஷீகத்துல ஒப்பிடப்படுறோம். என் விருப்பத்தின்படி ஜெபிக்கிறோம். அதனால யாக்க பழகாச்சனும், உங்க இச்சையும் படி ஜபிக்கிறீங்க, ஜபம் என்ன செய்யாது, கேட்கப்படாது. அவையா சோதனையை தருகிறவர் தேவன், அனுமதிக்கிறார், தருகிறவர்கள் அனுமதிக்கிறார். ஏன் யோபுவுக்கு அந்த சோதனை வந்தது, அனுமதித்தார். இன்றைக்கு ஏன் எனக்கு சோதனை வருகிறது, அனுமதிக்கிறார். அதை நான் சகிக்க வேண்டும். அதற்குரிய பலனை ஆண்டவர் தரும்போது பிசாசை நான் தோற்கடிக்கிறேன். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பிசாசு தோற்கடிக்கிறது அப்படின்னு சொன்னா, இனி இப்ப வரும் அந்த அக்டோபர் 30-ஆ 31-ஆம் தேதியா முட்டாயம் வாங்குவாங்களே பிள்ளைங்க, இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கட்டியிருக்கும் பாருங்க. நம்ம பிசாசை தோற்கடிக்கிறதுக்கு நம்ம அதை நினைச்ச மட்டும் கட்ட மாட்டோம். மிஞ்சி போனா மனசுல என்ன இருக்குன்னு தெரியல, பிள்ளைகள் வந்தா என்ன கொடுக்க மாட்டோம், சாக்லேட் கொடுக்க மாட்டோம், ஒரு $1.5 $2 நமக்கு லாபம். இதெல்லாம் சாத்தானை மேற்கொள்ளுது. சாத்தான் எனக்கு சோதனையை அனுமதிக்கும் போது அந்த சோதனையை மேற்கொள்ள சகிக்க அந்த சோதனையை சகிக்க நான் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்ளும் போது சாத்தான் தோற்கப்படுகிறேன். கடைசியாக எபிரேயாக்கன் சொல்லுவாரு, உதவி செய்யறதுக்கு ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் மாறணும். காரணம் என்னன்னா, உங்க பலவீனங்களை அவரும் அனுபவிச்சிருக்கணும், அப்பதான் அவர் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராக மாற முடியும். அதுக்காக வந்தார். வந்ததோட விடலைங்க, 1 பேதுரு 2 அதிகாரத்துல உங்களை என்னையும் பார்த்து வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாரும் யாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய, என் பிரதான ஆசாரிய கூட்டம்னு சொல்லணும்னு கேக்குறீங்களா? இந்த வசனம் எழுதுறதுக்கு முன்னாலே யோபு தன் பிள்ளைகளுக்கான ஆசாரியனாக மாறிவிட்டான். அந்த குடும்பம் தேவனால் பாதுகாக்கப்பட்டது. ஐயா எங்கேயோ இருக்கிறாங்க ஐயா, 10,000 12,000 miles அப்பால் இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு போன் பண்ணி உங்க வீட்டுல நீங்க தொலைஞ்ச கீக்காக கேக்குறீங்களா ஐயா? ஒரு பலவீனம் வந்து அந்த ஆண்டை கூப்பிட்டு ஜபிக்க சொல்றீங்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தான் மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தது அவர் பலவீனங்களை தாங்குவதற்கான பலனை தருவதற்கு பிரதான ஆசாரியனாக மாறினாராம். இன்னைக்கு நீங்களும் நானும் பிரதான ஆசாரியனுக்கு கீழே ஆசாரியர்களாக இருக்கிறோம். தேவன் எங்களை ஆசாரியனா வச்சிருக்கீங்க. கவனிச்சிடுங்க, இந்த பிரதான ஆசாரியருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்ததுல ஒண்ணு என்னன்னு தெரியுமா? பிசாசு வந்தான். ஆண்டவர் என்ன செய்தார்? பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். அப்படிதானே எதிர்த்து அவன் என்ன செய்தான்? ஓடி போன. அவன் ஓடு, எனக்கு டவுட்டுங்க, இந்த பிசாசு 2-3 miles மேல ஓடமாட்டான் போல் இருக்கு. திருப்பி என்ன செய்தான்? திருப்பி பாருங்க, ஒரு பயந்தான் வரான்னா என்னன்னு தெரியல. அது வேற வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, ஒரு முறை போன பிறகு திருப்பி வந்து பாப்பான், அந்த எம்டியா இருந்துச்சுன்னா என்ன செய்திருவான், 7 அதிகமான பிசாசுகளையும் கொண்டு வந்து குடிப்புக்குவான். அவனுடைய முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு பிசாசை தோற்கடிக்க மந்திரங்களை அல்ல, உங்களையும் என்னையும் ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துல மனுஷனாக்க வந்தார். நீங்களும் நானும் ஆசாரியர்களாக இருப்போமே, ஆனால் நமக்கு எதிராக வருகின்ற பிசாசானவனை விரட்ட வேண்டாமா? எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து நிற்கணும். நான் சும்மா கேட்கிறேன், தப்பா எடுக்காதுங்க. என்ன இயேசு கிறிஸ்து மலைக்கு உச்சியில கொண்டு நிப்பாட்டிட்டு உலகத்தெல்லாம் காட்டிட்டு அவன் கேட்டான், ஐயா வணங்கு நான் உனக்கு இதெல்லாம் தாரேன்னு சொன்னான். இல்ல, இதே இது நம்மள்ட்ட என்னை வந்து அவன் கேட்கறான்னு நினைச்சிடுங்க. வேண்டாம், ஒரு சின்ன ஒரு காரியம், நீ பிரைபுன்னு விடுறீங்களேன், டொனேஷன் டொனேஷன் கூட விடுங்களேன், ஆளு பிடிப்பு, இவ்விதமான கிரியைகள் எல்லாம் தேவனால் உண்டானதல்ல. ஆனா இதை இவ்வளவு நீங்க செய்தீங்கன்னா உங்க பிள்ளைக்கு அட்மிஷன் எல்லாம் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? உங்க வேலைக்கு ஒரு ப்ரொமோஷன் செய்வோமா செய்ய மாட்டோமா? ஐயா உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வுனா இந்த காரியத்தை செய்வோம். எதிர்த்து நிற்க மாட்டேங்கிறோம். காரணம் என்ன? என்னுடைய எண்ணம் எல்லாம் உலகம், உலகத்துல நான் பட்டினி இருக்க கூடாது, உலகத்துல என் பிள்ளைகள் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தேவன் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தினதை இன்றைக்கு நாம் மேன்மைப்படுத்தி அதை அதற்கு கீழாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டபடியால் பிசாசானவன் சொல்ற அவன் நமக்கு சொல்ற ஆப்ஷன்ல எல்லாம் உலகம் தான் என் பெருசு தெரியுது. ஆண்டு சொல்றாரு, நீ ஆசாரியன், நீ தூப பீடத்தை நீ எடுத்தேன்னு சொன்னா அவன் ஓடி போவான், எதிர்த்து நல்லன்றார். பாடுவான் இல்லையா, துதி எடுத்தால் சாத்தான், அப்படிதானே துதின்னு சொன்னா என்ன, ஸ்தோத்திரம் படுத்துவது இல்லையா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. ஓடி போவானா? இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, கண்கள் நெச்சை மாம்சத்து நெச்சை ஜீவனத்தின் பெருமை தேவனால் உண்டானதல்ல. வேண்டாங்க, நீங்கள நானும் ஆசாரியர்கள், உங்களை என்னை நம்பி எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கின்றார்கள். நாம் அவர்களுடைய பலவீனங்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் மன்றாட வேண்டும். பிசாசு கெதுத்து நிற்போம், மாம்ச இச்சைகளுக்கு ஓடி போவோம், அது உரியம். உங்களை என்னை பட்சித்து விடும். நீங்கள் உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லும் போது உலகத்தை உங்களுக்கு அடிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவானேயானால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமது ஆண்டவர் மாம்சத்துல வந்ததுனால தான் இன்னைக்கு கூட நம்ம அந்த திருவிழந்த ஆராதனையில கலந்து கொள்ள இருக்கிறோம். இந்த திருவிழந்த ஆராதனையில கலந்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா? மகனே, நான் ஏன் உன்னை ஒரு மனுஷனா உருவாக்குனேன், என்னுடைய பிள்ளையாக உன்னை தெரிந்து கொண்டேன்னா, நீ உலகத்தை ஆள வேண்டும். உலகத்தை ஆளுவது என்று சொல்லுவது உலகத்தின் மேல் உனக்கு பிரியம் இருக்கக்கூடாது, உலகத்தையும் உலகத்தில் இருக்கிறவைகளிலும் நீ அன்பு கூறக்கூடாது. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, எப்பவும் நினைச்சுக்கப்பா, நான் எப்படி பிதாவின் பிள்ளையோ அதே போல நீ பிதாவின் பிள்ளை. நீ பிதா ஒருவருக்கே ஊழியம் செய்யணும். நீ திருச்சபை நடுவில் வந்து கர்த்தரை நீ மகிமைப்படுத்த வேண்டும். அவர் ஆகாருக்கு செய்ததற்காக இல்ல, உனக்கு செய்ததற்காக. அவர் ஆபிரகாமுக்கு செய்ததற்காக இல்ல, உனக்கு செய்ததற்காக. அன்னை பத்து குஷ்டரோகி வந்தான், ஒன்பது பேரு இல்ல, ஒருத்தன் வந்தான், நன்றி சொன்னான், ஆண்டவர் சொன்னாரு குணப்பட்டோம், பத்து பேர் இல்லையான்ட்டு. 2000 வருஷம் தாண்டி 10 குஷ்டரோகிகளும் சுகமாகி 10 பேரும் நன்றி சொல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். அவருடைய பிதா என்னை ஏன் ஆண்டவர் பிள்ளையாக மாற்றினார் தெரியுமா? பிசாசை நான் எதிர்த்து நிற்க வேண்டும், அவனை நான் மேற்கொள்ள வேண்டும், சோதனையை நான் சகிக்க வேண்டும். எப்போதெல்லாம் சோதனையை சகிக்கிறோமோ சாத்தான் தோக்கடிக்கப்படுறான். எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாதுங்க, அந்த புண்ணால சொல்லி சுரண்டி காணப்பட்டாங்க. மனைவி வந்து சொல்றாங்க, நண்பர்கள் வந்து சொன்னாங்க, மாறவேல சகித்தான். தேவன் மகிமைப்பட்டார். உங்களை என்னையும் ஆசாரியர்களாக மாற்ற அவர் மனுஷனாக வந்து ஒரு பிரதான ஆசாரியனாக மாறினார். நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுவீங்களே, ஏற்றுக்கொள்ளவில்லை, என் மகளுக்கு இன்னைக்கு ஒரு பலவீனம் என்றால் நான் உங்களிடத்துல ஜெபிக்க சொல்லுவேன். ஆனால் நான் என் பிள்ளைக்காக ஜெபிக்காவிட்டால் உண்மையான மனநிலை அந்த பிள்ளை பத்தி உள்ளது எனக்கு தான். நான் மணங்கால் படி போடும்போதுதான் அவ என்னுடைய ரத்தத்தின் ரத்தம். என் பிள்ளைக்காக நான் கதற முடியும், அழ முடியும், ஜெபிக்க முடியும். இன்றைக்கு சிரியாவிலிருந்து தப்பித்து போன கிறிஸ்தவங்க ஆராதிப்பதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறார்கள். கேள்விப்பட்டா வருத்தமா இருக்க? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சிரியால வீடு தோறும் போய் அவனை துப்பாக்கியால மிரட்டி கொன்று கொண்டிருந்ததிலிருந்து தப்பித்து போன சிரியன் ரெஃப்யூஜிஸ் இன்னைக்கு, இன்னைக்குள்ள செய்தியை சொல்லுகிறேன், ஆலயங்கள் இல்லை, ஆங்காங்கே கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்களாம். அப்ப இந்த சோதனையில அவங்க கேட்டிருக்கலாம், ஐயா நீங்களும் நானும் ஒரு சூட்கேஸ் களைந்தால். ஆண்டவரத்துல கேட்கிறோம், 10,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஊழியர்கள்கிட்ட சொல்றோம், அவங்க குறி போட்டு சொல்றானா என்ன போட்டு சொல்றானா உங்கள்ட்ட சொல்றான், அது வந்து இந்த ஏர்லைன்ஸ்ல இருக்கு அந்த ஏர்லைன்ஸ்ல இருக்குன்னு சொல்றான், அது எந்த ஏர்லைன்ஸ் இல்ல. கடைசியில் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் போது ஐயா சொன்னார். எந்த ஐயா சொன்னாரு? ஹலோ, எந்த ஐயா சொன்னாரு? 12,000 மைல்களுக்கு அப்பால் இருந்த ஐயா சொன்னாருங்க, ஆண்டவர் உங்களை அவருடைய ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு சேவை செய்கிறீர்களே ஒழிய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரதான ஆசாரியனுடைய ஆசாரியனாக நீங்க இன்னைக்கு காணப்படாவிட்டால் தேவன் மனுக்குலம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்ததுனால பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் எப்படி ஆக்கியன் சொல்றாரு, எப்பா உலகத்தை நீ ஆளணும், பிசாசை நீ மேற்கொள்ளணும், அப்படி பிள்ளையாக நீ அவருடைய சபையின் நடுவில் அப்படி நாமத்தை சொல்லணும், நீ மற்றவர்களுக்கும் நீ ஆசாரியனாக காணப்படுவேன். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நீங்க உலகத்துல மாம்சத்துல வந்து இதையெல்லாம் மேற்கொண்டு எங்களை உங்க பிள்ளைகளாக மாற்றி, மகனே பிசாசன் தந்திரம் உனக்கு தெரியாததல்ல, அவன் இப்படித்தான் வருவான், என்ன கிட்டே வந்தான், ஆனா நான் அவனை மேற்கொண்டேனே, நீயும் மேற்கொள்வாய், அந்த பலத்தை உனக்கு தரத்தான், அந்த தைரியத்தை தரத்தான், அந்த யுக்தியை தரத்தான், அந்த ஆசீர்வாதத்தை தரத்தான், நான் மனுஷனா வந்தேன்னு சொல்றாரு. ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். அதே மனுஷனாக வந்து கல்வாரிக்கு சென்று என்னை பாவத்திலிருந்து மீட்கும் பொருட்டு இரத்தத்தை சிந்தி எனக்காக தன்னுடைய மாம்சத்தை பட்சிக்க கொடுத்த அந்த ஆண்டவரை நினைவு கூறு. நாங்கள் இப்போது போகிறோம் சுவாமி, எங்களோடு பேசுகிறார்கள். எங்களை உணர்வோடு இந்த பந்தியில் சேர்வதற்கு எங்களுக்கு பலந்தார். குறைகளை தயவாக மன்னியும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.